நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்திய மற்றும் தமிழக அரசுடன் இணைந்து நடத்திய தென் மண்டல வேளாண்மை கருத்து காட்சி மற்றும் உழவர் தின விழா 2015 இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக உழவர்கள் வயல்வெளிகளுக்கு நேரில் சென்று பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த ஏற்பாட்டின்படி தீவன பயிர்கள் துறையின் வயல்வெளியை பார்வையிடச் சென்ற உழவர்களுக்கு தீவன பயிர்கள் துறை வேளாண்மை அலுவலர் எஸ் தங்கவேலு அவர்கள் தீவன பயிர் சாகுபடியின் அவசியம் குறித்தும் தீவன பயிர்களின் வகைகள் குறித்தும் விளக்கினார். அதைத் தொடர்ந்து உழவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கும் அவர் விடையளித்தார். அப்போது ஒலிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகளை இப்போது நாம் கேட்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தீவன பயிர் துறைக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ தீவன பயிர் சம்மந்தமாக முதல்லையே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீவன பயிருக்குன்னு ஒரு துறை வந்து இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் இருக்குதுங்க. தீவன பயிர் சாகுபடின்னு பார்த்திங்கன்னா பழைய காலங்களிலெல்லாம் இல்லை. என்ன, கால்நடைகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்து மேய்ச்சல் நிலங்கள் இருந்தது, புறம்போக்கு நிலங்கள் இருந்தது. தனியார் நிலங்களில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் மேய்ச்சிட்டு வரலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அது மாதிரி சூழ்நிலை இல்லைங்க. எல்லா பக்கம் காங்கிரீட் காடுகளாகிருச்சு. அதனால் வந்து நீங்கள் போய் எங்கேயும் போய் நீங்கள் உங்கள் மாடுகளையோ ஆடுகளையோ கொண்டு போய் மேய்ச்சிட்டு வர முடியாத சூழல் இருக்குது இல்லைங்களா. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து தீவனப்பயிர் சாகுபடியை நீங்கள் செஞ்சு ஆகணும். உங்களுக்கு தேவையான கால்நடைகளுக்கு தீவனப்பயிர் சாகுபடி கம்பல்சரி செஞ்சாகணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இப்போ ஆன்லைன் வர்த்தகம் சொல்லிட்டு இருந்த இடத்துலருந்தே நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, அது மாதிரி நீங்கள் இருந்த இடத்துலருந்தே இந்த கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் மாடுனா கட்டி போட்டுறது ஆடுனா கட்டி போட்டுறது எங்கேயும் நீங்கள் ஓட்டி கொண்டு போய் வளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து தீவன உற்பத்தியை நீங்களே பண்ணிட்டா. அதனால் வந்து இப்போ தீவன உற்பத்தி சம்மந்தமாக நிறைய விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு வந்திருக்குது, நிறைய எங்களோட தொடர்பு கொள்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ 4 வகையான தீவன பயிர்கள் வந்து நம்ம சொல்கிறோங்க, விவசாயிகளுக்கு சொல்லித்தர்றோம். அதில் வந்து புல் வகையில் சில தீவனங்கள் இருக்குதுங்க, தானிய வகைகள் இருக்குது, பயிர் வகை தீவனங்கள் இருக்குது, மர வகை தீவனங்கள், இது 4 வகையில் தீவனங்கள் இருக்குதுங்க. இந்த புல் வகைன்னு எடுத்துட்டிங்கன்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் சமீப காலமாக நாங்கள் வெளியிட்டுறோம் கோ 5, அதுதான் இப்போ பிரபலமாக எல்லா விவசாயிகளும் இப்போ பயிரிட்டு வர்றாங்க. அது கோ 1லேருந்து இப்போ கோ 5 வரைக்கும் வந்திருக்கிறோம். அப்புறம் கினியா புல்லுன்னு ஒன்று இருக்குது, அந்த கினியா புல் வந்து நீங்கள் தென்னந்தோப்பில் கூட நிலலில் கூட வளர்த்துக்கலாம். அது அதுபோக வந்து தானிய புல்னு எடுத்துட்டிங்கன்னா தானியத்தில் நீங்கள் சோளம் மக்காச்சோளம் கம்பு இதெல்லாம் தான் தானியங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சோளத்தில் வந்து அறுப்பு சோளன்ட்டு கோ FS 2900 ரகம் கடைசியாக நாங்கள் கோ FS 3100 ரகம் வெளியிட்டுருக்குறோம். அதுபோக மக்காச்சோளத்தில் ஆப்பிரிக்கன் நெட்டை தீவன மக்காச்சோளம்னு ஒன்று இருக்குது. தானிய வகையில் இது வருதுங்க. அடுத்து வந்து பயிர் வகை. பயிர் வகைன்னு எடுத்துட்டிங்கன்னா குதிரை மசால் வேலி மசால் தட்டை பயிர் இதெல்லாம் வந்து பயிர் வகை. பயிர் வகை தீவனங்களில் இதெல்லாம் வருது. குதிரை மசாலில் கோ 2 வரைக்கும் நாங்கள் விட்டுருக்குறோம். வேலி மசாலில் 1 ரகம் இருக்குது, தட்டை பயிர்லேயும் 1 ரகம் இருக்குது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மர வகைகள். மர வகைகளில் சவுண்டால் இருக்குது, அகத்தி இருக்குது, கிளேரி செடியாக இருக்குது, இந்த கொடுக்காப்புளி இது மாதிரி வந்து மர வகைகளில் தீவனங்கள்லாம் இருக்குதுங்க. இதில் வந்து தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மொத்த இடையில ஒரு 10% தினமும் உங்களுக்கு அது தீவனமாக நீங்கள் கொடுக்கணும். கால்நடைகள்னால் நீங்கள் வந்து ஒரு மொத்த இடையில 10% கொடுத்தாகணும். இப்போ ஒரு 100 கிலோ இடையில ஒரு மாடு அல்லது ஆடு இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு 10 கிலோ தீவனம் கொடுக்கணும். 10% அதனுடைய இடையில 10% உணவு கொடுக்கணும். அதில் கம்பல்சரி நீங்கள் வந்து 25% வந்து பயிர் வகை தீவனங்களை நீங்கள் கொடுக்கணும். 100 கிலோ இடையுள்ள ஒரு மாட்டுக்கோ அல்லது ஆட்டுக்கோ ஒரு 10 கிலோ தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 2.5 கிலோ அதாவது 25% பயிர் வகை தீவனம் கொடுக்கணும். ஏன்னா பயிர் வகை தீவனத்தில் தான் உங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகும். அதே மாதிரி காஞ்ச தீவனங்கள் நிறைய பேர் வந்து உலர் தீவனங்களாகவே கொடுப்பாங்க. இப்போ மாடு பால் கறக்குதுன்னு வைங்க, பால் கறக்கிற மாட்டுக்கு வைட்டமின் ஏ அதிகமாக தேவைப்படும், அதனால் வந்து அதுக்கு வந்து பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுக்கணும். இப்போ திடீர்னு நீங்கள் உடனே எங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக பெருக்கணும், இன்றைக்கி போட்டால் நாளைக்கே வரணும் அப்படின்னா, அது நீங்கள் ஆப்பிரிக்கன் நெட்டை மக்காச்சோளம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பால் தருணத்தில் வெட்டி போட்டிங்கன்னா, இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கே கூட அது பாலினுடைய அளவு கூடும், நாளைக்கே கூட 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் கூட கூடியிருக்கு. அது மாதிரி விவசாயிகளும் எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுகிறாங்க, கடிதங்கள் எழுதுகிறாங்க, இது மாதிரி உங்களுடைய தீவனத்தை போட்டோம் இப்படி எங்களுக்கு பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோ 5 வந்து இப்போ கோ 4 காட்டிலும் புரோட்டீனுடைய சத்தும் அதிகமாக இருக்குது, இதனுடைய விளைச்சலும் ஜாஸ்தியாக இருக்குது, இதனுடைய வளரக்கூடிய வேகமும் அதிகமான வேகத்தை வளருது, குளிர்காலத்தை தாங்கி வருது, அதனால் இதுக்கும் விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு நல்லாயிருக்கும். நீங்கள் 6 வருடம் 7 வருடம் கூட நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல போட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு 90 நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண சொல்கிறோம். இது கோ 5 வந்து அதனுடைய தடிமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, கோ 4 விட இது ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால நீங்கள் ஒரு 50-60 நாளில் கூட ஃபஸ்ட்டு கட்டே 50-60 நாளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு முறையும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கோ 4 45 நாள் சொல்கிறோம், இது 40 நாள்லேயே வந்துடுது, இது கொஞ்சம் வேகமாகவே வளருது, அதனால் அது அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீர்பாசனம் வந்து ஒரு 8 to 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் பண்ணினா போதும், ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அடிக்க ஒருக்கா நீங்கள் தண்ணி கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. பொதுவாக வந்து உரம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோங்க, ஆனால் நீங்கள் சாண உரம் போட்டாலே போதுமானது, இப்போ நாங்களே அது மாதிரி மேக்ஸிமம் சாண உரமே போடுறோம். போடலாம் யூரியா சூப்பர் பொட்டாஷ்னு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், அது மாதிரி நீங்கள் போடலாம்.
10% போட்டால்
புல் தீவனம் எல்லாம் நீங்கள் 75% போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த தானிய வகை தீவனம்
காஞ்சத்தட்டு இந்த கள்ளக்கொடி இதெல்லாம் போட்டு
காஞ்சத்தட்டெல்லாம் நீங்கள் குறைச்சிடணும்.
காஞ்சத்தட்டு கள்ளக்குடி ஒரு நேரம் வந்து பச்சை புல் கொடுக்குறோம், பச்சை புல்னா இந்த அருகம்புல் இந்த வழியில்
அதான் ஒரு 25% வந்து நீங்கள் பயிர் வகை தீவனம் கொடுக்கணும், காஞ்சத்தட்டும் ஒரு 10% கொடுக்கலாம், மீதி பூரா பச்சை தீவனம் தான் கொடுக்கணும்.
இந்த தட்டு போடுறப்ப நம்ம 70% கொடுக்கலாமா?
ஆ கொடுக்கலாம், 25% நீங்கள் பயிர் வகை தீவனம்.
வைக்கோல் வந்து
சோளத்தட்டை விட சத்து குறைவு தான். ஆப்பிரிக்கன் நெட்டை வந்து ஒரு 60-65 நாள்ல நீங்க வெட்டி
போடுறீங்க,
நிறைய இருக்குது எங்க அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய, நீங்க 1 கிலோ 75 ரூபாயின்ட்டு ஒரு பை 5-5 கிலோ பை 10 கிலோ பை நீங்க வாங்கிக்கலாம். வாங்க பாத்துட்டு அப்படியே நேரடியாவே பார்ப்போம், நீங்க கேள்வி கேளுங்க நான் சொல்றேன். இது கோ 5 தான், இது வந்து படுக்க போட்டீங்கன்னா அந்த இடைவெளி வந்து சரியா மெயின்டைன் ஆகாது, நேரா தான் நட்டுருக்கோம், ஏன்னா அந்த இடைவெளியை நாங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், நேரா நடுறதன் மூலமா உனக்கு 2 பட் இருக்குது, 2 பட்டில் ஒன்றா மேலேயோ அல்லது கீழே இருக்கிற பட்லையோ தொலைஞ்சிரும், இன்னும் நான் கரணைக்காக விட்டுருக்குறோம். நீங்கள் வந்து இதை ஒரு 40 நாளில் 42 நாளில் நீங்கள் வெட்டி போடலாம். கோ FC இதை நீங்கள் சொல்கிறது தட்டப்பயிர், தட்டப்பயிர் எதுக்காக நீங்கள் கொடுக்கணும்னா அந்த பயிர் வகை தீவனத்தில் வருது அது, அதனால் அதில் நிறைய உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. பாருங்க எங்கள் கோ FS 31 அதான் தீவனச்சோல் அங்கே இருக்குதுங்க, இதான் கினியா புல்ன்ட்டு, கினியா புல் 1, 2, 3 வரைக்கும் நாங்கள் ரகம் வெளியிட்ருக்குறோங்க. பாருங்கள் அதுதான் கோ FS 31 அறுப்புச்சோளம் 29 அடுத்தது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா கோ FS 31 வந்து அந்த சீடு வந்து உதிராது, நீங்கள் வந்து விதை உற்பத்திக்கு போகும்போது கோ FS 29 வந்து விதை உற்பத்தியில் வந்து நிறைய கீழே ஊர்ந்து போயிடும், ஆனால் இதில் கோ FS 31 வந்து உதிராது, கொஞ்சம் இலையும் கொஞ்சம் அகலமானது. பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் வெளியிட்ட ரகங்கள், இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல்ல வெளியிட்ட ரகங்கள். இது கோ GG3 இதுதான் கினியா புல்னு சொல்கிறது, கடைசியாக வெளியிட்ட ரகம் இது. கினியா புல்ல வந்து GG1, GG2 எல்லாம் சீக்கிரமாக அந்த பூ வந்துடும், பூ வந்துடும் அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது, ஆனால் இது வந்து பூ வர்றது ரொம்ப லேட்டாக தான் வரும், மேக்ஸிமம் வராது. வேர்க்கறனை இதெல்லாம் குதிரை மசால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனா 30-40 நாள் ஆகுங்க, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 22 நாளில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது குதிரை மசால் வந்து 22 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். பொதுவாக இது பயிர் வகை தேவனம் 25% போடுறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது பயிர் வகை தேவனம். நீங்கள் பயிர் வகை தேவனத்தில் தான் இதுவும் வருது, குதிரை மசால் வேலி மசால் தட்டப்பயிரில் வந்து பயிர் வகை தேவனத்தில் வர்றதுங்க, அது கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா மாட்டுக்கு சமச்சீரான இது மாட்டுக்கு கொடுக்குறதா, மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாம் கொடுக்குறது. இது கோ 4 ஆப்பிரிக்கன் பாருங்க, அதுதான் இந்த மக்காச்சோளம் தான், இன்னுமே ஹைட் போகுங்க, மற்ற சோளம் மாதிரியே தான் என்ன வெள்ளையா இருக்குங்க, அப்படியே போடலாம் அந்த சோளத்தோட அந்த கருது இந்த பால் பிடிக்கிற தருணத்தில் அதே தருணத்தில் நீங்க போடலாம். இதுதான் உங்களுக்கு கல்யாண முருங்கைன்னு சொல்றது, இது இதுவும் வந்து நிறைய புரோட்டீன் சத்து ஜாஸ்தி உள்ள ஒரு இது, இதெல்லாம் கட்டிங்ஸ் பாருங்க. இந்த தீவன தட்டப்பயிர் இப்போ அப்படியே கூட நீங்க மேய்க்கலாம். இது வந்து மல்பெரி நீங்கள் பட்டுப்புழு வளர்த்துறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த செடி தான், இதுவும் தீவனமாக நீங்கள் பயன்படுத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தலாம். இதான் அகத்தி, வேலி மசால் பார்த்தீங்களா, அது பின்னால் இருக்கிற வேலி மசால் தான். வேலி மசால் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து. ஒரு விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வந்து பிரச்சனை இல்லாத ரகங்களை தான் சொல்லணும். நீங்கள் வேலி மசாலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, வறட்சியை தாங்கும், பூச்சி நோய் தாக்குதல் இல்லை. குதிரை மசாலா காட்டிலும் வேலி மசால் பிரச்சனை இல்லாது. இது வந்து கலர் ஊர் நிலங்கள்லாம் இந்த வேலி மசால் வரும். எல்லா வகையிலையுமே அது வந்து சிறப்பான ஒரு தீவன பயிருங்க. 50 பைசா இருக்கிறேன். ஏன் ஆன்லைனோட எங்களை அதில் நெட்டில் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம், நீங்கள் அந்த அட்ரஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குங்க விதை உறக்கம் சொல்கிறது சீடு டார்மன்சின்னு சொன்னால் ஒரு 30-45 நாள் வரைக்கும் ஆகுங்க. நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் கொண்டு போய் விதைச்சிட முடியாது. அது ஒரு 40-45 நாள் கழித்து தான் நாங்கள் ஜெர்மினேஷன் டெஸ்ட் கொடுப்போம். அது விதை முளைப்பு திறனை பார்த்துட்டு அது முளைப்பு திறன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விற்பனைக்கு வந்து நாங்கள் கொடுப்போம்.
சார், வேலி மசாலா விதைச்ச பிறகு எவ்வளோ நாளுக்கு அறுவடை பண்ணலாம்?
வேலி மசாலா நீங்கள் வச்சோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 70-80 நாள் ஆகும். அப்புறம் எப்பவும் போல ஒரு 50 நாளைக்கு ஒருக்க நீங்கள் அறுத்துக்கலாம். 80 நாளைக்கு மேலேயே கூட ஆகும். முதல்ல விதைச்சோன்னே 90 நாளைக்கு மேலேயே கூட ஆகும். அது வந்து உங்களுக்கு அந்த விதை உரை வந்து அந்த எண்டோஸ்பெர்ம்னு சொல்லி விதை உரை வந்து ஹார்டாக இருக்கும். அது கடினமாக இருக்கிறதுனால முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெந்நீரில் ஒரு 4-5 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்ல வெந்நீரில் கொதிக்கிறதுக்கு முன்னால் இறக்கி வச்சுட்டு 6 வரைக்கும் இல்லை, 6 வரைக்கும் போட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது உள்ளே போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நிழலில் உலர்த்தி காலையில் விதைச்சிட்டிங்கன்னா நல்லா
முளைக்கும்.
ஒன்றும் ஆகாது சார். நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணீர் போடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னால் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் ஆமாம், 4 நிமிஷம் எடுத்து அப்படியே நல்லா ஊற போட்டு அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா வேலி மசால் விதை நல்லா முளைக்கும், முளைப்பு திறன் இம்ப்ரூவ் ஆயிடும். விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் அணுகுங்க, வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் கேவிக்கே இருக்கிறது இல்லைங்களா, அதில் அணுகி நீங்க கேளுங்க. அவங்க எங்ககிட்ட கேட்டா கேட்பாங்க, தொடர்பு கொள்வாங்க. எங்க இருக்குன்னு சொல்றோம்.
வேளாண்மை துறையில கேட்டா கிடைக்குமா சார்?
வேளாண்மை துறையில இந்த கோ 5 வந்து இப்பதான் போயிட்டு இருக்குதுங்க, ஸ்டேட் பூரா போயிட்டு இருக்குது. இப்பதான் நிறைய வாங்கி அங்கங்க நட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு கோ 5 வந்து அங்கங்கேயே கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்டேட்டு ஃபுல்லாக பரவலாக போயிட்டுருக்கு, நட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ரகம். கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. நீங்கள் இப்போ சாம்பிள் வேணும்னா நீங்கள் நம்ம ஸ்டால்லேயே கொடுக்குறாங்க, 10 ரூபா ஒரு கட்டு. ஆமாங்க, வாங்கிட்டு போய் நீங்கள் அதை வச்சே டெவலப் பண்ணிக்கலாம். அருமையாக ஒரு கோ 5 இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட, அதான் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்து. அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்க
நிலையை நிறுத்தினுங்களா? அதை இல்லை படுக்கிறது
இது மாதிரி நிலையை நிறுத்திட்டிங்கன்னா எங்களுக்கு இது இடைவெளி வந்து 60 சென்டிமீட்டரு. நீங்கள் அதனால் நீங்கள் நிலைநிறுத்தி இப்போ இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக நட்டால் தான் நீங்கள் அந்த 60 சென்டிமீட்டர் மெயின்டைன் ஆகும். நீங்கள் இப்படி படுக்க வச்சிங்கன்னு சொன்னால் 2 பட்டில் முளைச்சுன்னு வைங்க, இடைவெளி மெயின்டைன் ஆகாது. அப்புறம் ஒரு சில பட்டு வந்து முளைப்பு திறன் இல்லாமல் இருக்கும், அப்போ இடைவெளி கூடுதலாக போயிடும். 2 முளைச்சிடுச்சுன்னா குறைவாக போயிடும். அதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி நட்டுறது. 2 அடி பாரு 2 அடிக்கு ஒரு கரணை அப்படி நட்டுங்க. 12,000 கரணை தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு 12,000 கரணை தேவைப்படும்.
நம்ம அது விடும்போது சாதாரணமாக அந்த சாணம் போட்டே நம்ம
சாதாரணமாக சாணி எரு இருந்தாலே மிகச்சிறப்பாக வரும். நீங்க மருந்துக்கும் செயற்கை உரத்துக்கும் அதிகமா போக வேண்டியதில்லை இந்த இதுக்கு.
இதுவரை தீவன பயிர்கள் குறித்து தீவன பயிர்கள் துறை வேளாண்மை அலுவலர் எஸ் தங்கவேலு அவர்கள் கூறிய விவரங்களையும் உழவர்களின் சந்தேகங்களுக்கு அவர் அளித்த விளக்கங்களையும் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.